வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதாவை எதிர்த்து முன்னாள் துணைவேந்தர் வசந்தி தேவி போட்டியிடுவார் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறிவித்துள்ளது.
மனோமணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின்
இலங்கையில் முஸ்லிம் மக்களின் நலன்களை பாதுகாக்க இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பு உதவ வேண்டும் என்று முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை.
ஓஐசி இலங்கை அரசாங்கத்திடம் முஸ்லிம் சமூகத்துடைய தெளிவான பாதுகாப்பின எதிர்காலத்தினை கூடிய வழிவகையை சர்வதேச மத்தியத்துடன் ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் நாங்கள் அதை அங்கு சென்று முறையிட்டோம்.
போருக்கு பின்னர் இலங்கையில் ஜனநாயகம் குறித்து நடத்தப்பட்டுள்ள ஒரு ஆய்வின் முடிவுகள் என்ன, பிற செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
ஆண்ட்ராய்ட் கணினி இயங்குதளத்தை சந்தைப்படுத்தும் நடைமுறை தொடர்பில் ஏற்பட்டுள்ள மோதலை அடுத்து கூகுள் நிறுவனம் மீது ஐரோப்பிய ஒன்றியம் போட்டி வணிகத்துக்கு எதிரான செயற்பாடுகளின் கீழ் குற்றச்சாட்டு பதிவு செய்துள்ளது. உலக ஸ்மார்ட் போன்களில் 80% ஆண்ட்ராய்ட் இயங்குதளம் பாவனையில் உள்ளது. அந்த ஆதிக்கத்தை துஷ்பிரயோகம் செய்யும் விதமாக கூகுள் நிறுவனம் அதன் செயலியை சேவைகளையும் நிலையான ஏற்பாடுகளாக முன்கூட்டியே உள்ளீடு செய்து வருவதாக ஐரோப்பிய ஆணையம் கூறுகிறது.
What we found is that Google pursue an overall strategy on mobile devices to protect
உலகின் பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களில் ஒன்றான கூகுள் வாடிக்கையாளர்களின் தெரிவுகளை சுருக்கி புதுமைகளை முடக்குவதன் மூலம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் சட்டங்களை மீறுவதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் போட்டி வணிகம் தொடர்பான ஆணையர் மக்ரெத்ரா வெஸ்டாகர் குற்றம் சாட்டியுள்ளார்.
நோர்வேயில் பலரை கொன்ற ஆனஸ் பிரேவிக் தன்னை மனித நியமற்ற முறையில் நடத்தியதாக பதிவு செய்த வழக்கினை நோர்வேயில் உள்ள நீதிமன்றம் ஒன்று உறுதி செய்துள்ளது. இவர் 2011 துப்பாக்கி மற்றும் குண்டு தாக்குதல்களை நடத்தி 77 பேரை கொலை செய்த குற்றத்திற்காக அவருக்கு 21 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் தன்னை தனிமைச் சிறையில் வைத்துள்ளது மனித உரிமைகளுக்கான ஐரோப்பிய சாசனத்தினை மீறும் செயலாகும் என தெரிவித்து அவர் வழக்கினை தொடுத்திருந்தார்.
மேற்கு இந்தியாவில் கடுமையான வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு விநியோகிப்பதற்காக 25 லட்சம் லிட்டர் தண்ணீரை ஏற்றிய ரயில் அந்த பகுதிகளை சென்றடைந்துள்ளது. இது மிகப்பெரிய அளவிலான தண்ணீர் விநியோகமாக இருக்கின்ற நிலையில் கடந்த வாரம் தென் மகாராஷ்டிரா பகுதிக்கும் சிறிய அளவில் இப்படியான தண்ணீர் விநியோகம் மேற்கொள்ளப்பட்டது. இந்தியாவின் சனத்தொகையில் கால்வாசி பங்கினரான சுமார் 33 கோடி பேர் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என அரசாங்கம் கூறுகிறது. சில பாகங்கள் பருவமழைக்கு முன்னதாக வலிமையான வறட்சியை எதிர்நோக்கியுள்ளன.
பாகிஸ்தானின் தெற்கு நகரான கராச்சியிலிருந்து போலியோ தடுப்பு மருந்து வழங்கும் குழுக்கள் மீது தீவிரவாதிகள் மேற்கொண்ட 2 வெவ்வேறு தாக்குதல் சம்பவங்களில் குறைந்தது 7 போலீசார் பலியானதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. பலியான காவல்துறையினர் சுகாதார பணியாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்கியவர்கள் எனவும் சுகாதார பணியாளர்களுக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2016 யூரோ உதைபந்தாட்ட சாம்பியன் போட்டிக்காக வரும் ஜூலை மாதம் வரை அவசரகால நிலையை நீடிக்க உள்ளதாக பிரான்ஸ் அரசு அறிவித்துள்ளது. கடந்த நவம்பர் மாதம் தலைநகர் பாரிஸில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களை அடுத்து அங்கு அவசரகால நிலை அறிவிக்கப்பட்டது. இதன் மூலம் கூட்டங்களை கட்டுப்படுத்தவும் வீட்டு காவல் நடவடிக்கைகளை முன்னெடுக்கவும் போலீசாருக்கு மேலதிக அதிகாரம் வழங்கப்பட்டது.
உலகின் அனைத்து பகுதிகளிலும் கடந்த ஆண்டில் ஊடக சுதந்திரம் வீழ்ச்சி கண்டுள்ளதாக ஊடகத்துறையை கண்காணிக்கும் அமைப்பு ஒன்று எச்சரித்துள்ளது. புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பிரச்சாரங்களை மேற்கொள்ளும் புதிய காலகட்டத்தில் உள்ளோம் என்று எல்லைகளற்ற ஊடகவியலாளர்கள் என்ற கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது.
செய்தி அரங்கில் முதலாவதாக தமிழக செய்தி. தமிழக தேர்தல் களம் சூடுபிடித்து வருகிறது. முதலமைச்சரும் அதிமுக சார்பில் ஆர்கே நகரில் போட்டியிடும் ஜெயலலிதாவை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் இன்று அறிவிக்கப்பட்டார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகின்றார் சென்னையிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
He lost on half the charge, which is about the fact that he's not allowed to communicate freely with his followers, with right-wing extremists around the world. He's not allowed to build up the political organization that he wants. So you can see it this way. He's not allowed to communicate outside of the prison, but the conditions within the prison will supposedly become lighter.
தமிழக சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ஜெயலலிதா போட்டியிடும் சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் வசந்தி தேவி போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் இன்று சென்னையில் அறிவித்தார். வசந்தி தேவி வரலாற்று துறையில் முதுகலை பட்டமும் பிலிப்பைன்ஸ் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டமும் பெற்றவர். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் இருமுறை துணைவேந்தராகவும் தமிழக பெண்கள் ஆணையத்தின் தலைவராகவும் இருந்த அவர் தமிழ்நாட்டின் திட்டக்குழுவின் உறுப்பினராகவும் பதவி வகித்தவர். ஏற்கனவே முதல் வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று வெளியிட்ட இரண்டாவது பட்டியலின்படி காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் போட்டியிடுகிறார். தமிழக முதல்வரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா போட்டியிடும் சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் வசந்தி தேவியை வேட்பாளராக திருமாவளவன் அப்போது அறிவித்தார். இதே தொகுதியில் திமுக சார்பிலும் சிம்லா முத்துச்சோழன் என்கிற பெண் வேட்பாளரே போட்டியிடுகிறார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் முதல் திருநங்கை தேவியும் இதே தொகுதியில்தான் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடுகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திமுக கூட்டணியில் உள்ள புதிய தமிழகம் கட்சியின் வேட்பாளர்கள் பட்டியலும் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தொகுதியில் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி போட்டியிடுகிறார். இதற்கிடையே இன்றும் சில அரசியல் கட்சிகள் தமது வேட்பாளர் பட்டியலில் சிறு மாறுதல்களை அறிவித்துள்ளன.
சென்னையிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். அடுத்ததாக சில இலங்கை செய்திகள். இலங்கையில் நிலவும் பல விஷயங்கள் குறித்து மக்கள் கருத்தை மாற்றுக் கொள்கைகளுக்கான ஆய்வு மையம் ஆய்வு செய்து தொகுத்து வெளியிட்டுள்ளது. குறிப்பாக இலங்கையில் போருக்கு பின்னரான ஜனநாயகம் எப்படி உள்ளது என்பது குறித்த ஆய்வினை அவர்கள் நடத்தியுள்ளார்கள். அந்த ஆய்வின் முக்கிய தகவல்களை தொகுத்து தமிழில் தருகின்றார் பிரதீபன் புனிதசீலன்.
இலங்கையில் இறுதி யுத்தத்தில் என்ன நடந்தது என்பதை விசாரிக்க வேண்டுமா என்பது தொடர்பில் மக்கள் பிளவுபட்டுள்ளனர் என்பதை கருத்து கணிப்பு ஒன்று காட்டுகிறது. இலங்கையில் யுத்தத்திற்கு பிந்தைய காலத்தில் ஜனநாயகம் தொடர்பில் இலங்கை முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு முடிவினை மாற்றுக் கொள்கைகளுக்கான மத்திய நிலையம் வெளியிட்டுள்ளது. இதில் இலங்கையில் இறுதி யுத்தத்தின் போது என்ன நடந்தது என்பதை விசாரிக்க பொறிமுறையொன்று அவசியம் இல்லை என ஆய்வில் பங்கேற்றவர்களில் பெரும்பான்மையானோர் கருதுகின்றனர். இதன்படி பொறிமுறையொன்றின் அவசியத்தை மறுப்போர் 44.2% வீதமாக உள்ள அதேவேளை இல்லை விசாரணை பொறிமுறை ஒன்று அவசியம் என்கின்றனர் 42.2% வீதமானோர். விசாரணை பொறிமுறை ஒன்றை வலியுறுத்துபவர்களில் வெறும் 9% முழுக்க சர்வதேச தலையீட்டுடனான விசாரணை ஒன்றினை வலியுறுத்துகின்றனர். 47.3% அந்த விசாரணை வெளிநாட்டு தலையீடு இல்லாமல் முழுக்க உள்நாட்டு பொறிமுறையுடன் நடத்தப்பட வேண்டும் என கருத்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் ஊழலை ஒழிப்பதில் அரசாங்கத்தின் பங்களிப்பு மீது மக்கள் குறைவான நம்பிக்கையையே வைத்துள்ளதை ஆய்வு கண்டறிந்துள்ளது. நாட்டில் வாழ்க்கை செலவை அரசாங்கம் கையாளும் முறைமையில் அரைவாசி பேர் அதிருப்தி கொண்டுள்ள அதேவேளை 30% திருப்தி வெளியிட்டுள்ளனர். தமிழ் சிங்களமாகிய இரண்டு மொழிகளிலும் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டுமென 49% விரும்பும் அதேவேளை 41% அதற்கு எதிர்ப்பும் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்றத்தில் அமைச்சர்களின் எண்ணிக்கையை அரசியலமைப்பு ஒன்று தீர்மானிக்க வேண்டும், அதற்கு வெளியே சென்று அந்த எண்ணிக்கையை அதிகரிக்க இடம் கொடுக்கக்கூடாது என வாக்கெடுப்பில் கலந்து கொண்டோரில் அரைவாசி பேர் கருதுகின்றனர். சட்டவிரோத செயற்பாடுகள் மற்றும் தவறான நடத்தையில் மதகுருமார்கள் ஈடுபட்டதாக நிரூபிக்கப்பட்டால் மத வேறுபாடு இன்றி மதகுருமார்கள் கைது செய்யப்பட்டு சட்ட ரீதியாக தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஒருமித்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் 74.4%
செய்திக்குறிப்பை வழங்கியவர் பிரதீபன் புனிதசீலன். இலங்கையில் புதிய அரசியல் சாசனத்தை உருவாக்கும் நடவடிக்கைகள் தீவிரமடைந்து வரும் நிலையில் முஸ்லீம் மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அரபு நாடுகள் மற்றும் இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பிடம் வேண்டுகோள் ஒன்றை இலங்கை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் விடுத்துள்ளது குறித்து நமது செய்தியாளர் உதயகுமார்.
புதிய அரசியல் சாசனத்தில் முஸ்லிம்களின் அரசியல் அபிலாசைகளை அடைவதற்கு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் முஸ்லிம் நாடுகளின் உதவியை நாடியுள்ளது. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் பிரதிநிதிகள் குழுவொன்று சவுதி அரேபியா சென்று 57 முஸ்லிம் நாடுகளை உள்ளடக்கிய இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பு தலைவர்களை சந்தித்து இது தொடர்பான கோரிக்கையொன்றையும் முன்வைத்துள்ளன. இந்த சந்திப்புகளில் அக்கட்சியின் துணைத் தலைவர் AM ஜெமீலும் கலந்து கொண்டார்.
வடக்கையும் கிழக்கையும் இணைப்பதற்கான முஸ்லீவினை வடக்கு முதலமைச்சர் முன்மொழிவதன் காரணமாகத்தான், பிரிவுக்கு இது வித்திடும் என்ற அச்சம் எங்கள் மத்தியிலே ஏற்பட்டதன் காரணத்தினால்தான், எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கு முன்னர் முன் ஏற்பாட்டை செய்யும் பொருட்டுதான் முஸ்லீம் நாடுகளின் கூட்டமைப்பு உதவியை நாடினோம். OIC இலங்கை அரசாங்கத்திடம் முஸ்லீம் சமூகத்துடைய தெளிவான பாதுகாப்பின எதிர்காலத்தினை கூடிய வழிவகையை சர்வதேச மத்தியத்துடன் ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் நாங்கள் அதை அங்கு சென்று முறையிட்டோம்.
வடக்கு கிழக்கு இணைப்புக்கு அமெரிக்கா, பிரித்தானியா மற்றும் இந்தியா போன்ற நாடுகளின் பின்புலம் சம்பந்தம் இருப்பது பற்றியும் தங்களால் இந்த சந்திப்பின் போது சுட்டிக்காட்டப்பட்டதாகவும் அவர் கூறுகின்றார்.
வடக்கு கிழக்கு இணைப்பது என்பது சாத்தியமற்றொரு இதாகத்தான் காணப்படுகின்றது. முஸ்லிம் சமுதாயத்தின் பிரதிநிதிகளுடன் குறிப்பிட்ட பின்புலமாக இருப்பவர்கள் எந்த பேச்சுவார்த்தையும் இதுவரைக்கும் செய்யப்படவில்லை. அந்த எதிர்பார்ப்பை அவர்கள் நிவர்த்தி செய்யவில்லை. அதன் காரணத்தினால் தான் எங்களுக்கென்றிருக்கின்ற ஒரே ஒரு சர்வதேச சக்தி ஓஐசி என்கின்ற முஸ்லிம் நாடுகளின் கூட்டமைப்பு. அதற்காகத்தான் நாங்கள் அதை நாடி இந்த பின்புலங்களை நாங்கள் எடுத்துக் கூறினோம். இலங்கை அரசாங்கத்தின் ஜனாதிபதி பிரதம மந்திரத்தை தொடர்பு கொண்டு இதற்கான தீர்வு திட்டம் ஒன்று அமுல்படுத்தப்படுகின்ற போது முஸ்லிம் சமூகத்தின் பாதுகாப்பும் அவர்களின் இருப்பும் உறுதிப்படுத்தப்படுவதிலே நாங்கள் மிக உன்னிப்பாக இருந்து செயற்படுவோம் என்ற உறுதிமொழியை தந்தார்கள்
என்றார் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் துணைத் தலைவர் AM ஜமீல்.
நமது கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
இலங்கையில் மதிப்பு கூட்டல் வரி, அதாவது வேட் வரி அதிகரிக்கப்பட்டாலும் மின்சாரம், தண்ணீர் உட்பட அத்தியாவசிய பொருட்கள் மீது விலை அதிகரிக்கப்பட மாட்டாது என்று அரசு இன்று அறிவித்துள்ளது. இதுகுறித்த தகவல்களை தருகின்றார் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையில் மேற்கொள்ளப்படவுள்ள வெட் என்ற மதிப்பு கூட்டுவரி அதிகரிப்பால் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிக்கப்பட மாட்டாது என ராஜாங்க நிதியமைச்சர் லக்ஷ்மன் யாப்பா அபேவர்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், மருந்து பொருட்களுக்கான விலையும் ஒருபோதும் அதிகரிக்கப்பட மாட்டாது எனவும் கூறினார்.
இந்த வட் வரி அதிகரிப்பினால் மின்சாரம் மற்றும் தண்ணீர் கட்டணம் அதிகரிக்கப்படலாம் என்ற ஊகம் முன்னதாக இருந்தது. அவற்றின் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டாம் என சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு நாங்கள் ஆலோசனை வழங்குவோம்
என்று கூறிய அமைச்சர், வெட்வரி அதிகரிப்பு தொடர்பில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கின்றனர் எனவும் தெரிவித்தார்.
ஜனாதிபதியும் பிரதமரும் நேற்று சந்தித்து இது தொடர்பில் கலந்துரையாடியுள்ளனர்.
இந்த வெட்வரி அதிகரிப்பானது சர்வதேச நாணய நிதியம் உட்பட வெளிநாட்டு நிறுவனங்களின் அழுத்தத்தினால் மேற்கொள்ளப்படவில்லை என்பதை உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நாட்டில் அரச வருமானம் குறையும் போது அரசு ஊழியர்களுக்கு ஊதியத்தை அதிகரிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். அதனால் சிறிதளவேனும் வரியை அதிகரிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது
என்றார் அமைச்சர் லக்ஷ்மன் யாப்பா அபேவர்தன. இதனிடையே இலங்கையில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் முன்னெடுக்கப்படும் சேனல் சேவைக்கான கட்டணம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக இந்த செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார்.
தனியார் மருத்துவமனைகளுக்கான வட் வரி அதிகரிக்கப்பட உள்ள நிலையில் தனியார் மருத்துவரை சந்திப்பதற்கான சேனல் சேவைக்கான கட்டணம் அதிகபட்சம் 2,000 ரூபாவிற்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. தனியார் மருத்துவமனைகளிடமிருந்து பெறப்படும் வட் வரி அரச மருத்துவமனைகளுக்கு செலவு செய்யப்படும்
என்றார் சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன. இலங்கையில் 11% அறவிடப்பட்டு வந்த வெட்வரியை வரும் மே மாதம் 2 முதல் 15% அதிகரிக்க உள்ளதாக அரசு அறிவித்ததை அடுத்து அமைச்சர்களின் இந்த கருத்து வந்துள்ளது.
இலங்கையில் மதிப்பு கூட்டல் வரி எவ்வாறு அறவிடப்படும் என்பது குறித்த தகவலை தொகுத்து தந்தவர் சார்ல்ஸ் பீட்டர். இலங்கை ரக்பி வீரர் தாஜுதீனின் மரணம் தொடர்பில் போலீஸ் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று கூறுகின்றார் கொழும்பிலுள்ள BBCயின் செய்தியாளர் KS உதயகுமார்.
ரக்பி விளையாட்டு வீரர் வசீம் தாஜுதீனின் கொலை சம்பந்தமாக போலீஸ் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த கொலை நடைபெற்ற போது நாராயண்பட்டி போலீஸ் நிலையத்தின் குற்றவியல் பிரிவின் தலைமை அதிகாரியாக கடமையாற்றிய சுமித் பெரேரா எனும் போலீஸ் அதிகாரியே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவான் குணசேகர தெரிவித்தார். குற்ற புலனாய்வு திணைக்களம் சந்தேக நபரிடமிருந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர், வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்ட பின்னர் சந்தேக நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். தாஜுதீனின் கொலை தொடர்பான உண்மையான தகவல்களை மூடிமறைத்து விசாரணைகளை முடக்கியமை தொடர்பாகவே கைது செய்யப்பட்டுள்ள போலீஸ் அதிகாரி மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது. இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் கொலை வழக்கின் 3 கடற்படை சந்தேக நபர்களை மேலும் 3 மாதங்களுக்கு தடுப்பு காவலில் வைப்பதற்கு அனுமதி தருமாறு சட்டமா அதிபர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த வேண்டுகோளுக்கு தாங்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாக எதிர்த்தரப்பின் வழக்கறிஞர் சுனந்த தேசப்பிரிய தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட வேண்டுகோளை முன்வைத்த அரச தரப்பின் வழக்கறிஞர், இந்த சந்தேக நபர்கள் சுமார் 1 காலமாக விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பிணை தொடர்பான சட்ட விதிமுறைகளுக்கமைய இவர்களை மேலும் 3 மாதங்களுக்கு விளக்க மறியலில் வைப்பதற்கு அனுமதி தருமாறு அரச தரப்பின் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் இந்த வேண்டுகோளுக்கு தாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாக எதிர்த்தரப்பின் வழக்கறிஞர்கள் அறிவித்தனர். அதன் பின்னர் இந்த வேண்டுகோள் மீதான விசாரணை எதிர்வரும் 25ஆம் தேதி நடத்தப்படும் என்று நீதிபதி அறிவித்தார்.
கொழும்பிலிருந்து பிபிசியின் கே.எஸ். உதயகுமார் வழங்கிய செய்திக் குறிப்புடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நாளை சந்திப்போம். வணக்கம்.